வேரிகாஸ் வானொலி தமிழ் பணி. நிறை மதிப்பீட்டில் புதிய உலக படைக்கு முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு ஆணி திங்கள் 9ஆம் நாள் ஜூன் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 மணிக்கு சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 மணிக்கு சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி:
ஆள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தால் நரகத்தின் ஆட்சி பீடத்தில் நான் ஏறுவேனே தவிர மோட்சத்தில் ஓர் சாதாரணமான சேவகனாக இருக்க ஆசைப்பட மாட்டேன். சொன்னவர் மில்டன்.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு.
ஜூன் 23, 1868ஆம் ஆண்டு டைப்ரைட்டர் எனப்படும் தட்டச்சு இயந்திரத்திற்கான காப்புரிமம் பெற்றார் கிறிஸ்டோபர் லாத்தாம் சோல்ஸ். 1894ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் 8ஆம் எட்வர்ட் அரசர் வின்சர் ஹோமகன் பிறந்தார். 1985ஆம் ஆண்டு கனடா நாட்டிலிருந்து டெல்லி நோக்கி வந்த இந்திய விமானம் நடுவானில் வெடித்து லண்டன் அருகே கடலில் விழுந்து 326 பேர் பலியானார்கள். 1995ஆம் ஆண்டு இளம்பிள்ளைவாதத்துக்கான தடுப்பூசியை முதன் முதலில் கண்டுபிடித்த மருத்துவரான ஜோனஸ் சாக் மறைந்த தினம் இன்று.
அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பொதுக்காலம் 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்பது கவியரசர் கண்ணதாசனின் தத்துவ வரிகள். நான் யார் என்று முழுமையாக அறிந்து புரிந்து கொள்ளுதல் தனி மனித வளர்ச்சிக்கு அவசியம். அதைப்போலவே பிறர் நம்மை யாராக பார்க்கின்றனர் என்பதை அறிதலும் அவசியம். இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு யார் என்பதையும் அவருக்கு என்ன நிகழப்போகிறது என்பதையும் முன்னறிவிக்கின்றது. நான் யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்ற இயேசுவின் கேள்விக்கு இரு வகையான பதில்கள் கிடைக்கின்றன. மக்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அறிந்திருந்ததால் அவரை திருமுழுக்கு யோவான், எலியா மற்றும் முற்காலத்து இறைவாக்கினர் என்று கணித்தனர். இயேசுவோடு வாழ்ந்து அவர் போதனைகளை கேட்டு அவர் புரிந்த வல்ல செயல்களை பார்த்து அனுபவித்ததால் பேதுரு இயேசுவை கடவுளின் மகன் என கூறுகிறார். இந்த கேள்வியை இயேசு நம்மிடம் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? கேட்பதை கொடுப்பவர் என்று தேவைகளை பூர்த்தி செய்பவராக பார்க்கும் மனநிலையில் இருக்கலாம். இரண்டாவது, உலகை படைத்தவர், என்னை படைத்தவர் என்று அறிவு மற்றும் தத்துவ ரீதியான பதிலை கூறலாம். மூன்றாவதாக, என்னை தண்டித்து திருத்துபவர் என்று பய உணர்வினால் இந்த பதிலை கூறலாம். நான்காவது, என்னை தனிப்பட்ட விதத்தில் அன்பு செய்பவர் என்று அன்புறவால் இந்த பதிலை கூறலாம். உண்மையில் நாம் யார் என்ற கேள்விக்கு நாம் கடவுளின் மக்கள், கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்கள், கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், பிளவுகளும் வேறுபாடுகளும் இல்லாதவர்கள், உரிமை பேறு உடையவர்கள் என்று புனித சின்னப்பர் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பதில் கூறுகிறார். கடவுளின் மகனாகிய இயேசு அந்நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை. மெசியா சிலுவையை சுமந்து உலக மக்களை மீட்க வேண்டும் என்ற உண்மையையும் அறிந்திருந்தார். எனவே இறைவனின் திட்டத்திற்கு தன்னையே முழுதும் கையளித்தார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று தமது அன்பு பிள்ளைகளாகிய நமக்கு இயேசு சவால் விடுக்கிறார். இறைவா, நான் உன் பிள்ளை, நீர் என்னை அன்பு செய்கின்றீர், பின்னர் ஏன் இவ்வளவு பெரிய துன்பத்தை எனக்கு தந்திருக்கிறீர் என்று அடிக்கடி கேள்வி கேட்பதை நிறுத்துவோம். இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை நம் வாழ்வாக மாற்றுவோம். உமது சித்தம் நிறைவேறுக என மன்றாடுவோம். எல்லா இன்னல்களுக்கு இடையேயும் என் உள்ளத்தில் ஆறுதல் நிறைந்திருக்கிறது, மகிழ்ச்சி பொங்கி வழிகிறது என்று கூறும் பவுலடிகளைப் போன்று நாமும் துன்பங்களினால் வரும் இன்பத்தை அனுபவிக்க பழகுவோம். விசுவாசத்தில் தளராமல் வாழும்போது இறை திட்டம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அதனால் நான் யார் எனும் ஞானமுள்ள கேள்விக்கு பதில் புலப்படும். எனவே துன்பங்களைக் கண்டு பயந்து ஓடாமல் அன்போடு அரவணைத்து இறைவனின் திட்டம் நம்மில் நிறைவேற நம்மையே முழுமையாக கையளிப்போம்.
திருப்பாடல் 63.
நற்செய்தி. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 18-24 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இறைவன் இயேசுவில் பிரியமுள்ள இனிய இதயங்களே, இன்று நாம் பொது காலத்தின் 12வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவன் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் நம்மையே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியை சீடர்களை பார்த்து கேட்கிறார். ஒவ்வொரு மனிதனுமே தன்னை பற்றி அறிந்து கொண்டால் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை தத்துவ ஞானி சாக்ரடீஸ், உன்னையே நீ அறிந்து கொள், நோ தை செல்ஃப் என்ற வார்த்தையின் வழியாகவும், டெஸ்கார்த் என்கின்ற அந்த தத்துவ ஞானியும் அவனும் சொல்லுகின்ற பொழுது, மனிதன் சிந்திக்கின்ற பொழுது மட்டுமே அவன் அவனாக இருக்கிறான். அதனால் நாம் சிந்திக்கின்ற பிராணிகளாக இருக்கிறோம் என்பதை அந்த அறிவியல் அறிஞர் நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதனுமே தன்னை பற்றி பிறர் நல்லவையாக எண்ண வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொண்டிருக்கிறானே தவிர, தன்னை பற்றி தான் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் பல நேரம் மறந்து வாழ்வதை நாம் அறிந்திருக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியை தன் சீடர்களிடம் கேட்கிறார். ஏனென்றால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட தன்னுடன் இருக்கிறவர்கள் தன்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறார்கள், அது சரியாக இருக்கிறதா என்பதை இறைவன் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதற்காக அந்த கேள்வியை கேட்கவில்லை. தன்னுடைய பணியையும் தன் நிலையையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்பதை அறிய அந்த கேள்வியை கேட்கிறார். பலரும் பல கேள்விகளை சொல்கிறார்கள். மக்கள் யார் என சொல்கிறார்கள் என்கின்ற கேள்விகளுக்கு அவர் இறைவாக்கினர்களாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய இறைவாக்கினர் என சொல்கிறார்கள் என சொல்லுகின்ற பொழுது, அதில் அவர்கள் இறைவாக்கினர் என்ற அந்த வார்த்தைகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்தார்கள், அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்தார் என்பது மட்டும்தான் அதிலே அறியப்படுகிறது. ஆனால் நீங்கள் நான் யார் என நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ராய்ப்பல் சொல்லுகின்ற பதில் மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. நீர் கடவுளின் மகன், அதுவும் உயிருள்ள வாழும் கடவுளின் மகன் என்கின்ற வார்த்தையின் வழியாக இவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிவுறுத்துகிறார். இந்த வார்த்தை அதோடு நின்று போய்விடவில்லை. மாறாக இறைவன் இயேசு கிறிஸ்து அடுத்த நிலைக்கு அவர் கடந்து செல்கிறார். தன்னுடைய பணி வாழ்வு என்பது தான் கடவுளின் மகனாக இருப்பதனால் மட்டுமே நிறைவு பெறப்போவதில்லை, தன் பாடுகளின் வழியாக மட்டுமே அது நிறைவு பெறும் என்பதை அவர் அறிந்து கொண்டதனாலே தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் அதை பின்பற்றி வர வேண்டும், அதை காத்துக்கொள்ள விரும்புகிறவர் இழந்து விடார் என்ற வார்த்தையின் வழியாக தன்னை ஒருவன் முழுமையாக அறிந்தால் மட்டுமே இந்த உலகத்திலே வெற்றி கொள்ள முடியும் என்பதையும் அவர் அறிவுறுத்துகிறார். நாம் பல நேரம் மற்றவர் நம்மை பற்றி நினைக்க வேண்டும், என்ன வேண்டும் என்பதற்காக மட்டுமே முகமூடிகளை அணிந்து கொண்டு முகவரி கூறுவதையும் முகமன் கூறுவதையும் இதுவரை வழக்கமாக வைத்திருத்தோம் என்றால், அந்த எண்ணத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை இறைவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவுறுத்துகிறார். மற்றவர் நம்மை பற்றி சொல்லுவதை விட நாம் நம்மை பற்றி உயர்வாக எண்ண வேண்டும் என்பதையும் பல நேரம் மறந்திருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் என்னை பத்தி தப்பா சொல்லிட்டான், என் மாமா என்னை பத்தி தப்பா சொல்லிட்டாரு, என் அத்தை என்னை புரிஞ்சுக்கல, எங்க அப்பா அம்மா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, என் ஸ்கூல் டீச்சர் என்னை ஏத்துக்கிறது இல்ல, இப்படிப்பட்ட விஷயங்களை இப்ப வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, தன்னை குறித்து நல்ல எண்ணங்களை இதுவரை எந்த மனிதனுமே கொண்டிருக்கவில்லை. என் பையன் என்னை பாத்துக்க மாட்டாங்கனா, என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டாங்கன்னு குறை சொல்லுகிற பெற்றோர்கள், என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என வருத்தப்படுகிற மனைவிகள், என் மனைவி என்னை மதிக்கவில்லை என வருத்தப்படுகிற கணவன்கள், என் பிள்ளைகளை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என நினைக்கிற பெற்றோர்கள், என் பெற்றோர்கள் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்கின்ற நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள், இப்படி பலரும் பல சூழ்நிலையில தன்னை குறித்து மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் நினைச்சிருக்காங்களே தவிர, தன்னை குறித்து தான் உயர்வாக நினைத்தால் மட்டுமே மற்றவர்களையும் அந்த நிலையில் கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதை மறந்திருக்கிறார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி அறியாமல் இந்த கேள்வியை கேட்கவில்லை. தன்னை அறிந்து உணர்ந்து அனுபவித்ததன் வழியாக மட்டுமே தான் யார் என்பதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் மட்டுமே அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். நாமும் நம்மை முழுமையாக அறிகின்ற பொழுது இந்த உலகத்தை வெல்ல முடியும். இந்த நான் யார் என்கிற அந்த கேள்வியை கேட்டதனால் மட்டுமே பல ஞானிகள் நம்முடைய தமிழகத்திலே இன்னும் உருவாகியிருக்கிறார்கள், நாடுகளிலும் ஞானிகள் உருவாகியிருக்கிறார்கள். இந்த கேள்வி நம் ஒவ்வொருவரையும் நாமே கேட்க வேண்டிய கேள்வி. நான் யார்? நான் யார்? என் படிப்பு தான் நானா? என் பதவிதான் நானா? என் பணம் தான் நானா? என் உணர்வுகள் தான் நானா என்கின்ற அந்த கேள்விகளை விட்டுவிட்டு என் இருத்தலை எப்பொழுது நான் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு என்னுடைய இருத்தலை புரிந்து கொள்கின்ற பொழுது மட்டுமே நான் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே அனைவரும் என்னை சுற்றி இருக்கிறார்கள். மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பதை விட நான் என்னையும் மதித்து பிறரையும் மதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை உருவாக்குவோம். பிறர் என்னை அன்பு செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு நான் என்னையும் அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்து கடவுளையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதையும் மனதில் கொள்வோம். இப்படி நினைக்கின்ற பொழுது மட்டுமே ஒவ்வொருவரும் புனித நிலைக்கு உயர்கிறார்கள், புனிதனாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்து கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி உங்களையும் என்னையும் புனிதனாக மாற்றுவதற்கு கேட்கப்பட்ட கேள்வி. இதை உணர்ந்து கொள்வோம், இதை வாழ்ந்து காட்டுவோம். மற்றவர்களிடம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள கேட்கின்ற கேள்விகளை விட நாமே நம்மை குறித்து அறிந்து கொண்டு அதை ஏற்று அதன்படி வாழுகின்ற வரங்களை இந்த திருப்பணியின் வழியாகவும் இந்த வாசகத்தின் வழியாகவும் அறிந்து இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்க இறையருளை வேண்டுவோம்.
வேரித்தாஸ் தமிழ் பணி. திருச்சபை செய்திகள். மோதல்களை தவிர்க்க கத்தோலிக்க திரு அவை உரையாடல் முயற்சிகளை ஆரம்பித்துள்ளது. ஆப்பிரிக்க ஆயர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு நாட்டில் மதங்களுக்கிடையே நல்லுறவு இல்லாததால் தொடர்ந்து மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன என்றும் இந்த நிலையை மாற்ற உரையாடல் மிகவும் அவசியம் என்றும் பங்காசோ ஆயர் ஜுவான் ஜோஸ் ஃபைட்ஸ் செய்திக்கு அளித்த பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். நாட்டில் பணியாற்றும் பல அரசு சாரா அமைப்புகள் கத்தோலிக்க திரு அவையிடம் இந்த விண்ணப்பத்தை எழுப்பியதால் தல திரு அவை இந்த முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று ஆயர் ஜுவான் ஜோஸ் விளக்கினார். எல்ஆர்ஏ எனப்படும் வன்முறை படையினருக்கும் உகாண்டாவின் கொரில்லா படையினருக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதல்களால் ஏற்படும் உயிர்ச்சேதங்களை குறித்தும் ஆயர் ஜுவான் ஜோஸ் தன் கவலையை வெளியிட்டார்.
நற்கருணை ஜபங்களில் புனித யோசேப்பின் பெயர் இனி இணைக்கப்படும். திருப்பலின் மத்திய பகுதியில் பயன்படுத்தப்படும் 2, 3, 4 ஆகிய திரு நற்கருணை ஜபங்களில் புனித கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேப்பின் பெயர் இனி இணைக்கப்படும் என்று திருப்பீடம் அறிவித்துள்ளது. திருவழிபாட்டுக்கும் அருட்சாதன வழிமுறைகளுக்கும் பொறுப்பான திருப்பீட பேராயம் இப்புதனன்று வெளியிட்ட இவ்வறிக்கையில் ஆண்டவராம் கிறிஸ்துவின் குடும்பத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்ட புனித யோசேப்பின் பெயர் முதல் திருநற்கரணை ஜபத்தில் தற்போது இடம்பெற்றிருப்பதைப் போல 2, 3, 4 ஆகிய திருநற்கரணை ஜபங்களிலும் இணைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்ட திருப்பிட பேராயத்தின் தலைவரான கர்தினால் ஆண்டனியோ ஹனிசாரிஸ் லவோரே முத்திப்பேறு பெற்ற திருத்தந்தை 23 ஜான் அவர்கள் இந்த முயற்சியை துவக்கினார் என்றும் அவரை தொடர்ந்த அனைத்து திருத்தந்தையரும் இக்கருத்தை ஆர்வமாக ஆதரித்தனர் என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புனித யோசேப்பின் பெயரை இணைக்கும் அதிகாரப்பூர்வமான வார்த்தைகளை லத்தீன் மொழியில் வெளியாகியுள்ளன என்றும் விரைவில் ஏனைய மொழிகளில் இந்த வார்த்தைகள் இணைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் கர்தினால்.
G8 நாடுகளின் கூட்டத்திற்கு திருத்தந்தையின் செய்தி. அனைத்து விதமான அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளும் தேசிய அளவிலும் அனைத்துலக அளவிலும் எடுக்கப்படும் போது மனிதனின் முக்கியத்துவம் குறிப்பாக ஏழைகளுக்குரிய முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இத்திங்களும் செவ்வாயும் வட அயர்லாந்தின் லாவ் எர்னே என்னும் இடத்தில் இடம்பெறும் G8 நாடுகளின் கூட்டத்திற்கு என அதன் தற்போதைய தலைவர் இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கமரூனுக்கு செய்தி அனுப்பியுள்ள திருத்தந்தை சுதந்திரமாக இயங்கக்கூடிய அனைத்துலக சந்தை வியாபாரம், வரி விதிப்பு, அரசுகளின் வெளிப்படையான நிர்வாகம் போன்ற தலைப்புகளில் விவாதம் இடம்பெற உள்ளது குறித்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். மனிதனுக்குரிய முக்கியத்துவம் பசிக்கொடுமையை முற்றிலுமாக ஒழித்தல், உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் என்பவைகளோடு பெண்கள் மற்றும் குழந்தைகளை வன்முறைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டியதும் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் தன் செய்தியில் விண்ணப்பித்துள்ளார் திருத்தந்தை. சரிநிகரான அதேவேளை நீதியுடன் கூடிய அமைதியை உறுதி செய்ய வேண்டிய தொலைநோக்கு திட்டங்களின் முக்கியத்துவம் குறித்தும் திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். இன்றைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளும் அறநெறி மற்றும் உண்மையால் வழிநடத்தப்படுவதாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்திய திருத்தந்தை அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைகளின் குறிக்கோள் மனித சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதை நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார்.
எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்கள் இவ்வுலகில் இருப்பது அகில உலக சமுதாயத்திற்கே அவமானம். பேராயர் பிரான்சிஸ் சுல்லிகார்ட். தொழில்நுட்பம் வெகு விரைவாக முன்னேறி வரும் இக்காலத்தில் எழுதவும் படிக்கவும் தெரியாத 25 கோடி குழந்தைகளுக்கும் 75 கோடி வயது வந்தவர்களுக்கும் இவ்வுலகில் இருப்பது அனைத்து நாடுகளின் அரசுகளுக்கும் தலைவர்களுக்கும் அகில உலக சமுதாயத்திற்கும் அவமான உணர்வை தருகின்றது என்று வத்திக்கான் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். முன்னேற்றம் குறித்து நியூயார்க் நகர் ஐநா தலைமையகத்தில் திங்கள் முதல் புதன் முடிய நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் திருப்பிடத்தின் சார்பில் ஐநா கூட்டங்களில் உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் கூறினார். இளையோருக்கு கல்வி, கலாச்சாரம், சமுதாய பாதுகாப்பு, மதிப்பு தரும் வேலைவாய்ப்பு என்ற மையக் கருத்துடன் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் பேராயர் சுல்லிகார்ட் இளையோர் பெற வேண்டிய கல்வி குறித்து வலியுறுத்தி பேசினார். மிக குறைந்த அளவாக நாளொன்றுக்கு $2 வருமானம் பெறும் 32 விழுக்காட்டு ஊழியர்கள், இவர்களை காட்டிலும் மிக கொடுமையான வறுமையில் பணியாற்றும் 40 கோடி மக்கள், அனைவருக்கும் சமுதாய பாதுகாப்பு என்பது மிக அவசரமான தேவை என்பதை பேராயர் தன் உரையில் சுட்டிக்காட்டினார். ஆபத்தான சூழல்களில் பணியாற்றுவோரில் பெரும்பான்மையானவர்கள் இளையோரை என்பதை எடுத்துரைத்த பேராயர் சுல்லிகார்ட் பணியிடங்களில் நிகழும் விபத்துக்களில் இவர்களுக்கு எவ்வித ஈடும் கிடைக்காமல் போவதை குறித்து கவலை தெரிவித்தார்.
விழியிழந்தோர் படிக்கும் வகையில் இவ்வுலகில் பெருமளவில் நூல்கள் இல்லை. பேராயர் சில்வானோ தொமாசி. பார்வை திறனற்றோர் படிப்பதற்கு ஏற்ற நூல்கள் இல்லாத நிலையை புத்தக பட்டினி என்று நாம் அழைக்கக்கூடும் என்று வத்திக்கான் உயரதிகாரி ஒருவர் கூறினார். ஜெனீவாவில் இயங்கும் ஐநா அலுவலகங்களில் திருப்பிடத்தின் சார்பில் நிரந்தர பார்வையாளராக பணியாற்றும் பேராயர் சில்வானோ தொமாசி அவர்கள் பார்வை திறனற்றோரின் பிரச்சினைகளை கலந்து பேசும் ஐநா கருத்தரங்கு ஒன்றில் இச்செவ்வாயன்று உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார். உலகின் அனைத்து கலை படைப்புகளையும் அனைவரும் சமமாக அனுபவிக்க வேண்டும் என்பது மனிதர்களின் அடிப்படை உரிமை என்றாலும் விழியிழந்தோர் படிக்கும் வகையில் இவ்வுலகில் பெருமளவில் நூல்கள் இல்லை என்பதை வருத்தத்துடன் சுட்டிக்காட்டினார். உலக நலவாழ்வு நிறுவனமான WHOவின் இன்றைய புள்ளி விவரங்களின்படி உலகில் 28 கோடியே 50 லட்சம் பேர் பார்வை திறனற்றவர்கள் என்றும் இவர்களில் 90 விழுக்காட்டினர் வளரும் நாடுகளில் உள்ளனர் என்றும் பேராயர் தன் உரையின் துவக்கத்தில் சுட்டிக்காட்டினார். வளரும் நாடுகளில் பார்வை திறனற்று துன்புறும் மக்கள் படிப்பதற்கு ஏற்ற நூல்கள் அங்கு 1 விழுக்காடு மட்டுமே உள்ளனவென்றும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் இந்த நிலை 5 விழுக்காடாக மட்டுமே உள்ளது என்றும் பேராயர் எடுத்துரைத்தார். இன்றைய புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களைக் கொண்டு பார்வை திறனற்றோர் கணினி வழியாக நூல்களை வாசிக்க கேட்டு பயன்பெற முடியும் என்றாலும் இத்தகைய வசதிகள் பலரை அடைவதற்கு தடையாக சட்டப்பூர்வமான சிக்கல்கள் உருவாகியுள்ளன என்று பேராயர் தொமாசி சுட்டிக்காட்டினார்.
பகிர்தலில் உள்ள குறைகளால் இன்னும் பல கோடி மக்கள் உணவின்றி துன்புறுவது அதிர்ச்சி தரும் இழிச்செயல். திருத்தந்தை பிரான்சிஸ். மனித மாண்புடன் அனைத்து மக்களும் பந்தியில் அமர்ந்து உணவு உண்ணும் வழிமுறைகளை உறுதி செய்ய உழைக்கும் ஐநா உறுப்பினர்களை வாழ்த்துகிறேன் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். வியாழன் காலை திருப்பிடத்தில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் FAO கடந்த 60 ஆண்டுகள் பணியாற்றி வருவதை பாராட்டினார். உலகில் இன்று உற்பத்தியாகும் உணவை கொண்டு அனைத்து மனிதர்களும் வயிறார உண்ண முடியும் என்றாலும் பகிர்வதில் நம்மிடம் உள்ள குறைகளால் இன்னும் பல கோடி மக்கள் உணவின்றி துன்புறுவது அதிர்ச்சி தரும் இழிச்செயல் என்பதை வலியுறுத்திய திருத்தந்தை, செல்வந்தர் உண்ணும் மேசைகளிலிருந்து விழும் துண்டுகள் ஏழைகளை சென்றடைவது ஏற்றுக்கொள்ள முடியாத அநீதி என்றும் கூறினார். இன்று உலகில் நிலவும் வறுமை வெறும் பொருளாதார பிரச்சினை மட்டுமல்ல, இது நன்னெறி மற்றும் மனசாட்சி தொடர்பான ஒரு பிரச்சினை என்பதை உலக அரசுகளும் FAO போன்ற உலக நிறுவனங்களும் உணர வேண்டும் என்று கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைத்து அரசுகளும் நிறுவனங்களும் செயல்படும் வழிகளில் இன்னும் வெளிப்படையான முறைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். இயற்கை புழிப்பதால் மட்டுமே உலகின் பசியும் பட்டினியும் உருவாவதில்லை, மாறாக சுயநலம் மிக்க சிறு குழுக்களால் போர்கள் உருவாக்கப்பட்டு அதன் விளைவாக அப்பாவி மக்கள் தங்கள் சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவதும் இந்த பிரச்சனையை வளர்த்து வருகிறது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் கவலையை வெளியிட்டார். மதம், மொழி, கலாச்சாரம் என்ற பல எல்லைகளையும் கடந்து செயல்படும் உலக உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனத்தைப் போன்ற சமுதாய அக்கறை கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் கத்தோலிக்க திரு அவையின் உறுதியான ஆதரவு உண்டு என்றும் திருப்பீடம் FAO-வின் பணிகளை ஆர்வமாய் பின்பற்றி வருகிறது என்றும் கூறி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்திருந்தோரை வாழ்த்தினார்.
நாம் சட்டத்தின் அடிமைகள் அல்ல, இறைவனின் குழந்தைகள். திருத்தந்தை பிரான்சிஸ். நாம் சட்டத்தின் அடிமைகள் இல்லை, மாறாக இறைவனின் குழந்தைகளாக சுதந்திரத்தை பெற்றதன் வழி அருளின் கீழ் வாழ்பவர்களாக உள்ளோம் என ரோம் மறைமாவட்ட கருத்தரங்கில் பங்கு பெற்றவர்களுக்கு இத்திங்களன்று மாலை வத்திக்கானின் திருத்தந்தை 6 பவுல் அரங்கில் உரை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். நற்செய்தி அறிவிப்பு பணியில் திருமுழுக்கு வழங்குபவர்களுக்கு இயேசுவின் துணை தேவை என்ற கருத்தை மையமாக வைத்து இடம்பெற்ற மறைமாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டோரை ரோம் ஆயர் என்ற முறையில் இத்திங்கள் மாலை திருப்பீடத்தில் சந்தித்த திருத்தந்தை, இறைவனிடமிருந்து இலவசமாக பெற்ற அருளை நாம் இலவசமாக வழங்க அழைக்கப்படுகிறோம் என கூறியதுடன், இறைவனை அன்பு கூற நாம் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் கூறினார். இறைவன் வழங்கும் விடுதலை கண்டோ அவர் வழங்கும் அருள் குறித்தோ நாம் அஞ்ச தேவையில்லை எனவும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. நாம் அஞ்சாமல் நற்செய்தி அறிவிப்பு பணியை மேற்கொள்வோம் என்ற ஊக்கத்தையும் வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள் உங்கள் சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லெட்.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6164, லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வெரிதாஸ் தமிழ் பணி, சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வெரிதாஸ் தமிழ் பணியின் நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின்மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட்சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லெட்.